أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله، أما بعد. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாதாந்த இந்த ஒன்று கூடலில் கலந்து கொண்டு இங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளிலிருந்து ஈமானிய பாடங்களையும் வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய நல்ல பல நன்மைகளுக்கான முன்மாதிரிகளையும் அதற்குரிய அறிவுரைகளையும் நாம் பெற்று செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில் இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அல்லாஹ் எமது வருகையை நல்வரவாக்கி நாம் எந்த நோக்கத்திற்காக இங்கு வருகை தந்தோமோ அதை முழுமையாக பூரணப்படுத்திச் செல்வதற்கு எம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளில் ஒரு அம்சமாக நபித்தோழர்களின் வரலாறு என்ற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சியை நாம் நடாத்தி வருகின்றோம். அந்த வகையில் அந்நிகழ்ச்சியினுடைய இரண்டாம் பகுதியாக இன்றைய தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தம தோழர்களில் ஒருவரான ஹலீஃபா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் சில பகுதிகளை இங்கு ஞாபகப்படுத்துவதற்காக இந்த இடத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஹலீஃபா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையின் குறிப்புகளை ஞாபகமூட்டுவதற்கு முன்பு இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த உரையினுடைய முக்கியத்துவத்தை சற்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய தோழமைக்காக அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு உத்தம சமூகம். சகோதரர்களே, வாழ்க்கையில் நாம் முன்மாதிரியாக இறைவனுடைய நேர் வழியை இவர்கள் பெற்றவர்கள்தான், அதில் எல்லளவும் எங்களுக்கு சந்தேகமில்லை, இவர்கள் சுவர்க்கவாசிகள்தான் என்று உலகத்தில் தோன்றி மறைந்த ஒரு சமுதாயத்திற்கு நாம் உத்தரவாதம் அளிக்க முடியுமானால், ஒரு சமுதாயத்தை நோக்கி இவர்கள் நேர்வழி அடைந்தவர்கள் என்று நாம் சொல்ல முடியுமானால், அது நிச்சயமாக நபித்தோழர்களான சஹாபாக்களுக்கு மாத்திரம்தான் அந்த சான்றிதழை எங்களால் வழங்க முடியும். காரணம் என்ன? அல்லாஹு தஆலா அவருடைய அருள்முறையில் ரழியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை திருப்தி அடைந்து விட்டான், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டு விட்டான் என்று அல்லாஹ் சாட்சி அளிக்கின்றான். எனவே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அவருடைய திருப்தியையும் பெற்ற ஒரு சமுதாயம் என்றால் நிச்சயமாக அது நபித்தோழர்களான சஹாபாக்கள் தான். எனவே சகோதரர்களே, இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு முஸ்லீம்களால் கவனம் செலுத்தப்பட வேண்டிய, முஸ்லீம்கள் கண்டிப்பாக கற்று தெளிய வேண்டிய ஒரு முக்கிய அம்சம் என்றால் அது மிகையானதல்ல. சுவர்களே, எத்தனையோ நாவல் நூல்களை, எத்தனையோ சினிமா நடிகர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிப்பதில் மோகம் கொண்டிருக்கக்கூடிய எம் அன்பு நெஞ்சங்களுக்கு உபதேசமாக நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வேறொரு திசைக்கு திருப்புங்கள். அத்தகைய சமுதாயத்தில் சீரழிவுகளை ஏற்படுத்திய அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை தூக்கி எறிந்துவிட்டு, இதோ உத்தமர்கள், அல்லாவினால் போற்றப்பட்டவர்கள், சுவனவாசிகள் என்று சான்று வழங்கப்பட்டவர்கள், இவர்களுடைய வரலாறுகளை படிப்பதில் நிச்சயமாக எங்களுக்கு பல்வேறு படிப்பினைகள், பாடங்கள் இருக்கின்றது. லகது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரா, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் உலகில் தோன்றி மறைந்த உத்தமர்களுடைய வாழ்க்கையை பற்றித்தான் சொல்கின்றான். எனவே சகோதரர்களே, அந்த வரிசையில்
நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய, எமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய, எம் மனைவியர்களுக்கு படிக்குமாறு ஆர்வம் ஊட்ட வேண்டிய, எம் சமுதாயத்தவர்களுக்கு அதிகமாக இவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் படியுங்கள் என்று நாம் சொல்ல வேண்டிய ஒரு உன்னத நிலையில் அருமை தோழர்களான சஹாபாக்கள் இருக்கின்றார்கள், நபித்தோழர்கள். சகோதரர்களே, இந்த நபித்தோழர்களுடைய பட்டியலில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு இந்த சமுதாயத்தில் மிகச்சிறந்தவர் அபூபக்கர். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு இந்த சமுதாயத்தில் மிகச்சிறந்தவர் ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு. இது எங்களுடைய ஈமானிய நம்பிக்கையில் ஒரு பகுதி. இதில் எங்களுக்கு மாற்றமான கருத்து இருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த சமுதாயத்தில் தலை சிறந்தவர் அபூபக்கர் தான் என்பதில் முஸ்லீம்களிடம் எல்லளவும் சந்தேகம் வரக்கூடாது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு இந்த சமுதாயத்தில் தலை சிறந்த ஒரு மனிதனாக, உத்தமராக தேர்வு செய்யப்பட்டவர், போற்றப்பட்டவர் அது ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். சகோதரர்களே, இதை நான் உங்களுக்கு குறிப்பிடவில்லை. இந்த கருத்தை சஹாபாக்களே தங்களுக்கு மத்தியில் பேசி வருபவர்களாக இருந்தார்கள். எங்களுடைய காலத்திலேயே நாம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் மிகச்சிறந்தவராகவும், அவருக்கு பிறகு ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் மிகச்சிறந்தவர் என்று நாம் பேசக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சஹாபாக்களே தங்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை நாம் ஹதீஸ் நூல்களில் பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த வரிசையில் ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு நீண்ட ஒரு பகுதி. அதில் எந்த பகுதியை எடுத்துச் சொல்வது, எதை விடுவது என்ற திண்டாட்டம் எப்போதும் பேசுபவர்களுக்கு இருக்கும். எதை சொல்லி முடிக்க முடியும், சொல்லி முடிக்க முடியாது. சகோதரர்களே, மிகப்பெரும் முஜல்லதுகள், அதாவது பெரிய நூல் தொகுப்புகள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் என்ற தலைப்பில் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றை அனைத்தையும் இங்கு நாம் சொல்ல முடியுமா, முடியாது. இருந்தாலும் ஒரு சில குறிப்புகள் உங்களை ஆர்வப்படுத்துவதற்காக, இதற்கு பின்னால் நீங்கள் போய் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏனைய பகுதிகளையும் நாம் அதிகமாக கற்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை தெளிவை நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்வதற்காக வேண்டுமானால் ஒரு சில குறிப்புகளை இங்கு ஞாபகப்படுத்த முடியும். சகோதரர்களே, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆமுல் ஃபீல் என்று சொல்லப்படக்கூடிய ஆணையாண்டு, அதாவது ஜாஹிலியா காலத்தில் பிரபல்யம் பெற்ற ஒரு ஆண்டு அது. அதை வைத்துதான் யானை ஆண்டுக்கு முன்னால், யானை ஆண்டுக்கு பிறகு என்று பல நிகழ்வுகளை அவர்கள் சொல்பவர்களாக இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் கூட அந்த யானை ஆண்டில்தான். யானை ஆண்டு என்றால் என்ன? அது சூரத்துல் ஃபீலில் குறிப்பிடப்படக்கூடிய அந்த நிகழ்வு தான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படையினரை அல்லாஹ் என்ன செய்தான் என்பதை நபியே நீர் பார்க்கவில்லையா? அவர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் முறியடித்து பறவைகளை அனுப்பி அவர்களை அழித்தான் என்று அந்த சூறாவில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதுதான் சம்பவம். சகோதரர்களே, இந்த யானை ஆண்டுக்கு பிறகு சுமார் 13 ஆண்டுகளுக்கு பிறகுதான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை ஹத்தாப் என்பவர்கள் அந்த காலத்திலேயே மக்களுக்கு மத்தியில் கடும் சித்தம் கொண்டவர், சமுதாயத்தில் கொஞ்சம் கடும் போக்குள்ளவர் என்று பிரபல்யம் பெற்றிருந்தார். அவருக்கு பிறந்தவர் தான் இந்த உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையோடு நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், கஅப் இப்னு லுஹை என்று சொல்லக்கூடிய ஒருவரை நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் பட்டியலில் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் பட்டியலை முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஹாஷிம் இப்னு அப்துல் முத்தலிப் என்று சொல்லிக் கொண்டு போவார்கள். அந்த பட்டியலில் நீங்கள் கஅப் இப்னு லுஹை என்று ஒருவர் இடம் பெறுவதை பார்க்கலாம். இந்த கஅப் இப்னு லுஹை என்பவர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாட்டனார்களுடைய பட்டியலில் 8வது இடத்தில் வருகிறார்கள். எனவே உமர் இப்னுல் ஹத்தாப் இப்னு நுஃபைல் என்று உமர் ரழியல்லாஹு அவர்களுடைய பரம்பரை சென்று அந்த கஅப் இப்னு லுஹையோடு சம்பந்தப்படுகின்றது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வரிசையிலும் கூட உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சம்மதம் இருக்கிறது என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்கின்றது. இப்போ உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த யானை ஆண்டு 13வது ஆண்டில் உலகத்தில் பிறந்து, ஆரம்பத்திலேயே ஹத்தாப் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய தந்தையின் மூலமாக வளர்க்கப்படுகின்ற போது, எப்போதும் உங்களுக்கு தெரியும் தந்தையினுடைய குணம், பிள்ளையிடம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆச்சரியம் அல்ல. ஏண்டா நீ இப்படி செய்யறன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, எங்க வாப்பா இப்படித்தான் செஞ்சாருவாங்க. அது சாதாரணமாக மக்கள் பேசிக்கொள்ளக்கூடியதுதான். எனவே வாப்பாவுடைய குணம் மகனிடம் இருக்கும். உமர் ரதியல்லான் அவர்களும் அந்த விதத்தில் என்ன செய்தார்கள், ஒரு கடும் சித்தமுள்ள ஒரு மனிதராகத்தான் அவருடைய ஆரம்ப கால பகுதி இருந்தது. சகோதரர்களை, உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஜாஹிலியா காலத்திலேயே அவர்கள் திருமணம் முடித்து விட்டார்கள். அந்த காலத்திலேயே அவர்களுக்கு பல குழந்தைகள், அதாவது இஸ்லாத்தில் அவர்கள் நுழைவதற்கு முன்பே அவர்கள் திருமணம் முடித்து பல குழந்தைகளை பெற்றிருந்தார்கள். அந்த குழந்தைகளில் ஒன்றுதான் ஹப்ஸா நாயகி. அந்த ஹப்ஸா நாயகி அவர்களுடைய பெயரை மையமாக வைத்துதான் அவர்கள் அபு ஹப்ஸ், ஹப்ஸுனுடைய தந்தை என்று அழைக்கப்பட்டார்கள். சில உலமாக்களுடைய கருத்து பிரகாரம் இல்லை, ஹப்ஸ் என்று ஒரு ஆண் குழந்தையுடைய பெயரில் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அப்படி ஒரு குழந்தை உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு இருக்கவே இல்லை. அப்ப எனவே ஒரு ஆண் குழந்தையின் பெயரை வைத்து அழைக்கப்பட்டிருந்தாலும், அல்லது ஹப்ஸா என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய பெண்மகளை மையமாக வைத்து அந்த பெயரை சுருக்கி ஹப்ஸ் என்று அவர் சொல்லப்பட்டாலும், உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு அபு ஹப்ஸ், ஹப்ஸுனுடைய தந்தை என்று அழைக்கப்படுவது பிரபல்யமாக இருந்தது. எனவே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல திருமணங்கள் செய்திருப்பதாக நாம் வரலாற்றை நாம் பார்க்கிறோம். சுமார் 8 பேர்களை அவர்கள் திருமணம் செய்திருந்திருக்கிறார்கள். இஸ்லாத்துக்கு முன்னால் சில திருமணங்கள், இஸ்லாத்துக்கு பிறகு சில திருமணங்கள். சுமார் 13 குழந்தைகளையே பெற்றெடுத்திருக்கிறார்கள். இங்கு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது 4 தானே, அது எப்படி உமர் 8 முடிப்பார்? சகோதரர்களே, நான் சொல்வது ஜாஹிலியா காலம், அதாவது உமர் ரதியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு முன்பிருந்த காலப்பகுதியும், பின்னால் அவர்கள் செய்து கொண்ட திருமணங்களும். இப்ப இஸ்லாத்தில் வந்த பிறகு என்ன, 4 திருமணங்கள் தான் இஸ்லாத்தில் அதிகபட்சமாக முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டது. எனவே அந்த அடிப்படையில் அவருடைய இஸ்லாமிய வருகைக்கு பிறகு அந்த அளவு தான் அவர்களிடம் இருந்தது. சரி, இந்த பலதார திருமணம் என்பது சகோதரர்களே, உண்மையிலேயே இது எங்களுடைய இந்த காலப்பகுதியில் பலதாரம் என்று பேசுகின்ற போது, அதிலும் விசேடமாக எமது சமுதாயம், எமது ஆசிய சமுதாயத்தின் மத்தியில் பலதாரம் அல்ல இருதாரம் என்றாலே பிரச்சனை தான், அப்படிதானே? பலதாரம் என்பது அன்ற காலத்தில் சாதாரணமானது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை படித்த உங்களுக்கு தெரியும், அதாவது அந்நியர்கள் கூட விமர்சிக்கும் போது என்ன, நபி அவர்களை காம வெறியர்கள் என்று விமர்சித்திருக்கிறார்கள். ஏன் அவ்வாறு விமர்சித்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பலதார திருமணம் தான் அதற்கு காரணம். உண்மையில் வரலாறு படிக்காத காரணத்தினால், வரலாறு தெரியாத காரணத்தினால், நபி அவர்களுடைய ஒவ்வொரு திருமணத்துக்கு பின்பும் என்ன ரகசியங்கள் மறைந்திருந்தது என்பதை புரியாத காரணத்தினால் தான் அப்படி பேசுகின்றார்கள். இல்லாவிட்டால் அந்த காலத்து மக்கள், எங்களுக்கு தெரியும் நபி அவர்கள் வாழ்ந்த அந்த கால பகுதியில மக்கள் நபி அவர்களை விமர்சித்திருந்தார்கள். பைத்தியக்காரன் சொன்னார்கள், சூனியக்காரன் சொன்னார்கள், இவன் வந்து ஷாயர், அதாவது கவிஞன் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் பல பெயர்களை சூட்டிய யாருமே அந்த காலத்து வரலாறுல நபி அவர்களை காம வெறியர் என்று சொல்லவே இல்லை. வரலாற்றில் எங்கும் அப்படி ஒரு செய்தி பதியப்படவில்லை. என்ன காரணம், பலதார திருமணம் என்பது அந்த சமுதாயத்தில் சாதாரணமான ஒரு விஷயம். எங்களுக்கு தெரியும் எப்பயும்தான் ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பழக்கம் அந்த சமுதாயத்தவர்களால் அது குறையாக நினைக்கப்பட மாட்டாது. இப்ப நபி அவர்கள் அவங்களோட காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சஹாபி ரசூலுல்லாஹிடத்தில் வருகிறார், வந்து சொல்கிறார், அல்லாவின் தூதரே, நான் இஸ்லாத்தை தழுவிவிட்டேன், எனக்கு சுமார் 10 மனைவிமார்கள் இருக்கின்றார்கள். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வான், பைத்துவாங்கன்னு சொன்னாங்க நபி அவங்க. இல்ல, நாளை வச்சுக்கோங்க, மத்த 6 தலாக் சொல்லு விட்டுருங்க. அப்ப 4 தான் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. இப்ப இதுல இருந்து நம்ம எதை விளங்குறோம், 10 திருமணங்கள் வைத்திருந்த அந்த மனிதர் அந்த சமுதாயத்தில் வாழ்கிறார். அங்க யாருமே அவர் என்ன செய்யல, இடித்து பழித்து பேசவில்லை. எனவே அந்த சமுதாய நடைமுறையில் அது சாதாரணமாக இருந்தது. அப்ப உமர் ரதியல்லாஹு அவர்களும் கூட பல திருமணங்கள் செய்திருக்கின்றார்கள். அந்த மொத்த திருமணத்திலிருந்து அவர்களுக்கு என்ன, சுமார் 13 குழந்தைகள் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். கடைசியாக ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு மகளை கூட என்ன செய்திருந்தார்கள், உமர் ரதியல்லாஹு அவர்கள் திருமணம் செய்திருந்தார்கள். சமயத்தில் நாம் யோசிக்கலாம், எவ்வளவு வயசு வித்தியாசமா இருந்திருக்கும்னு சொல்லி. சகோதரர்களே, அதுவும் கூட அந்த காலத்தில் சாதாரணமாகத்தான் இருந்தது. இன்றுதான் அதற்கு என்ற புரட்சிகள் என்ன கிளப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்று அதுவும் கூட அந்த சமுதாயத்தில் சாதாரண ஒரு நடைமுறை தான். அப்ப உமர் ரதியல்லாஹு அவர்களுடைய ஆரம்ப இஸ்லாத்தை தழுவதற்கு முன்பு ஆரம்ப வரலாறு இவ்வாறு இருந்த தகவல்களை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, உமர் ரதியல்லாஹு அவர்கள் எப்போது இஸ்லாத்தை தழுவினார்கள் என்று பார்த்தால், இஸ்லாம் வந்து வருகை தந்து ஆரம்பத்திலேயே, அதனுடைய முதல் கட்டத்திலேயே உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சுமார் 5 ஆண்டுகள் சென்ற பிறகுதான் ஐந்து ஆண்டுகள் சென்று ஆறாவது ஆண்டு நுபுவத்தினுடைய ஆறாவது வருடத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகின்றார்கள். எங்களுக்கு தெரியும் உமர் எதையும் எடுத்தவுடனே அப்படி ஏற்றுக்கொள்றவர் அல்ல, எதையும் விமர்சன பார்வையோடு பார்ப்பார். அது அவர்களுக்கு அவருக்கு நன்றாக ஆழமாக உள்ளத்தில் பதியப்பட்டால்தான் அதை ஏற்றுக்கொள்ளும் சுபாவம் அவர்களிடம் இருந்தது. இந்த வகையில் பலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டும் கூட உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதை காதில் போட்டுக் கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தை உள்ளவர்களாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் கிடைத்தால் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்ற சிந்தனையில் கூட உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் சகோதரர்களே, அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை நாடிவிட்டான். ஹிஜ்ரி அதாவது நுபுவத்தினுடைய ஆறாவது ஆண்டு உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் வந்து மக்கத்து காஃபிர்கள் முறையிடுகின்றார்கள். ஏ உமரே, பார்த்தீரா இந்த முஹம்மதை, எமது சமுதாயத்தை இரண்டாக பிளத்து விட்டார், எமது சமுதாயத்தை குட்டிச்சுவராகிவிட்டார், இவரை நீ ஒரு கை பார்க்க கூடாதா என்று சொல்லி மக்கள் வந்து முறையிடுகின்றார்கள். இப்போது உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் இருந்த கோபம் எல்லையை தாண்டுகின்றது. ஆம், இந்த முஹம்மதை தீர்த்து கட்ட வேண்டும், இவரை வைக்கக்கூடாது என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் முடிவு செய்து என்ன செய்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக சென்ற சந்தர்ப்பத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்றதாக வரலாற்று நூல்களில் நாம் பார்க்கிறோம். அதில் விசேடமாக அவர்கள் தங்களுடைய வாளை ஏந்தியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக செல்கின்ற போது இடையில் சந்தித்த ஒருவர், எங்கே செல்கின்றீர், நான் முஹம்மதை கொல்லச் செல்கின்றேன் என்று சொன்ன நேரத்தில், முகம்மதுக்கு முன்னால் நீ போய் உங்க வீட்டு நிலவரத்தை பாருங்க உமரே, உங்களுடைய சகோதரி உங்களுடைய மச்சான் இருவருமே இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள் என்ற ஒரு தகவலை அவர் என்ன செய்கின்றார், அவர் சொல்கின்றார். உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் வீடு செல்கின்றார்கள். அங்கு போய் பார்த்தால் நிலைமை அவ்வாறுதான் இருக்கின்றது. பிறகு அவர்களோடு சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு அவருடைய பின்னணியில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனுடைய சில வசனங்களை கேட்டு, அது விசேடமாக சூரத்து தஹாவுடைய வசனங்களை கேட்டு அவர் இஸ்லாத்தை தழுவியதாக ஒரு செய்தி சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் சகோதரர்களே, பிரபஞ்சமாக பல உலமாக்கள் தங்களுடைய பயான்களில் கூட இதை சொல்லுவார்கள். பஸார் தார குத்னி போன்ற நூல்களில் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த செய்தி தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பிரபல்யமாக பல உலமாக்களால் பயான்களில் என்ன செய்யப்படும், சுவாரஸ்யமாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்திதான். ஆனால் இது ஹதீஸ் துறை அறிஞர்கள் அந்த அறிவிப்பாளர் வரிசையின் மூலமாக இதை பரிசீலனை செய்து பார்த்தால் இது நம்பகமான அறிவிப்பாளர் வரிசையை கொண்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம் அல்ல. இமாம் ஜஹபி ரஹ்மஹுல்லா அவர்கள் தங்களுடைய மீசான் என்ற நூலில் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு, இதில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய நிலவரத்தை குறிப்பிட்டு, வஹாதா முன்கரும் ஜித்தா, இல்லை இது ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தி என்று மறுக்கின்றார்கள். அதாவது அறிவிப்பாளர் வரிசை ரீதியாக பார்க்கின்ற போது என்ன, இது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு செய்தி அல்ல. இன்னும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதற்காக காரணம் என்ற வகையில் இன்னொரு சம்பவம் சொல்லப்படுகின்றது. அவர்கள் ரசூலுல்லாவை கொல்வதற்காக என்ன செய்கின்றார்கள், அவர்களை பின்துயர்ந்து போகின்றார்கள். அப்போது நபி அவர்கள் மஸ்ஜிதில் நுழைந்து அங்கு தொழு ஆரம்பிக்கின்றார்கள். சூரத்துல் ஹாக்காவை ஓதினார்கள். அந்த சூரத்துல் ஹாக்காவுடைய வசனங்கள் அவருடைய காதில் விழவே, வமா ஹுவ பிகவுலி ஷாயிர், இது கவிஞனுடைய சொல் அல்ல, கலீலம் மா தத்கரூன், கொஞ்சமாக அல்லவா நீங்கள் சிந்திக்கின்றீர்கள், வலா பிகவுலி காஹின், கலீலம் மா, இந்த வசனங்களை எல்லாம் ஓத கேட்கின்றார்கள். அப்ப வலவு தகவல் அலைனா பாவல் அகாவில், எங்கள் மீது இந்த முகம்மது புனைந்துரைத்தால், எதையாவது இல்லாததை அவர் இட்டிக்கட்டி சொன்னால், அவருடைய முன்னற்றி ரோமத்தையும் பிடித்து நாம் என்ன செய்வோம், தரித்து விடுவோம் என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கின்றான். இந்த வசனங்கள் எல்லாம் அவர்களுடைய உள்ளத்தை தாக்கியது. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவினார்கள் என்று தகவல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, இருந்தாலும் கூட இது அறிவிப்பாளர் வரிசையில் பலவீனமான செய்தி. இருந்தாலும் கூட எங்களுக்கு தெரியும் ஹதீஸ் துறை அறிஞர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது ஹதீஸ்கள் சட்டங்களோடு சம்பந்தப்பட்டு ஹலால் ஹராம் அதே போன்று ஈமானிய விவரங்களை விரிவுகளை உள்ளடக்கியதாக செய்திகள் வருகை தருமானால் அதை மிக கடுமையாக பரிசீலனை செய்வார்கள். அதில் எந்த ஒரு கோளாறும் இருக்கக்கூடாது என்று உறுதியாக இருப்பார்கள். அதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் எல்லாம் மிகவும் நம்பிக்கையில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும், மிகவும் ஞாபக சக்தி மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று பல நிபந்தனைகளை அங்கு சொல்வார்கள். ஆனால் வரலாறு என்று வருகின்ற போது, குறிப்புகள் என்று வருகின்ற போது, முன்னால் நடைபெற்ற செய்திகள் என்று வருகின்ற போது, இந்த ஹலால் ஹராமோடு சம்பந்தப்படாதவைகளாக இருந்தால் அந்த அளவுக்கு ஆழமாக செய்ய மாட்டார்கள், அதை பரிசீலனை செய்து தீர்வு சொல்ல மாட்டார்கள். சொல்லப்படுகின்றது, இருந்தாலும் பரவாயில்லை என்று. ஏன்னா எனவே சில உலமாக்கள் சொல்கிறார்கள், இது சம்பந்தமான பல செய்திகள் வந்திருக்கின்றது. இப்படி உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதற்கு இதுதான் காரணம் என்று பல்வேறு அறிவிப்புகள் வந்திருக்கின்றது. பலவீனமாக இருந்தாலும் பல செய்திகள் வந்திருக்கின்ற காரணத்தினால் ஏதோ இப்படி ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பதை எங்களுக்கு யூகிக்க முடிகின்றது. இப்படி ஒரு நிகழ்வு என்ன நடைபெற்றிருக்கிறது என்பதை யூகிக்க முடிகின்றது. சரி, அப்ப இது நடந்ததோ இல்லையோ என்னவோ, உமர் ரழியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது உண்மை அதானே, அதில் எங்களுக்கு சந்தேகம் கிடையாது. அப்ப உமர் ரழியல்லாஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். சகோதரர்களே, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், மாஸில்னா அஇஸ்ஸா முந்து அஸ்லம உமர். உமர் ரழியல்லாஹு அவர்கள் எப்போது இஸ்லாத்தை தழுவினார்களோ அன்றிலிருந்து நாம் கண்ணியமிக்க ஒரு சமுதாயமாக மாறிவிட்டோம். சொல்கிறார்கள், இன்ன இஸ்லாமுஹு நஸ்ரா, இன்ன இஸ்லாமுஹு நஸ்ரா. அவர்கள் இஸ்லாத்தை தழுவியது முஸ்லீம்களுக்கு பெரிய உதவியாக இருந்தது. சொன்னாங்க, இப்ராஹிம் அதாவது உமர் ரழியல்லாஹு அவர்களுடைய ஹிஜ்ரத்து, அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போனது முஸ்லீம்களுக்கு கிடைத்த மிகப்பெரும் வெற்றி. அவர்கள் ஆட்சி தலைவராக மாறியது முஸ்லீம்களுக்கு கிடைத்த மிகப்பெரும் அருள் ரஹ்மத் என்று உமர் ரழியல்லாஹு அவர்களை சஹாபாக்களே வர்ணிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப உமர் ரழியல்லாஹு அவர்கள் வீரமிக்கவர்களாக இருந்தார்கள் ஜாஹிரியா காலத்தில் என்பது மட்டுமல்ல, அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பிறகும் கூட அதே வீரம் எல்லளவும் குறையாது அவர்களிடம் காட்சியளித்தது. சகோதரர்களே, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில் எங்களுக்கு தெரியும் எப்படி கைச்சாத்திடப்பட்டது அந்த உடன்படிக்கை. மக்காவிலிருந்து யாராவது காபிர்கள் மதீனாவுக்கு வந்தால், முஸ்லீம்கள் இஸ்லாமாக மாறி மதீனாவுக்கு வந்துவிட்டால் அவர்கள் உடனடியாக திருப்பி அனுப்பப்பட வேண்டும், அவர்களை நீங்க ரிட்டர்ன் பண்ணிடணும். ஆனா மதீனாவிலிருந்து யாராவது வருவாங்கன்னு சொன்னா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம். அப்ப இது வந்து நேர்மையற்ற ஒரு நியாயமற்ற முடிவு. இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள், ஓகே நான் இதை கபூல் செய்கிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் உமர் ரழியல்லாஹு அவர்களுக்கு அதாவது இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தது. என்ன கேட்டார்கள், அல்லாவின் தூதரே, நாங்கள் சத்தியத்தில் இல்லையா, நாங்கள் முஸ்லீம்கள் இல்லையா, அவர்கள் காவிர்கள் இல்லையா, அவர்கள் பாத்திலில் இல்லையா, எதற்கு இந்த தனியா, ஏன் இந்த கேவலத்தை நாம் சுமக்க வேண்டும், ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு நாம் ஒப்புதல் வழங்க வேண்டும். சகோதரர்களே, உமர் ரழியல்லாஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதிப்படுத்தினார்கள். அவர்கள் அத்தோடு அமைதி அடையவில்லை. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களிடம் போயும் கூட முறைப்பட்டார்கள். ஆனாலும் அபூபக்கர் சித்தீக் அவர்களும் கூட அல்லாஹ்வுடைய ரசூல், அவரை மீறி நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்களை சமாதானப்படுத்தினார்கள். சகோதரர்களே, வீரம் என்றால் வீரத்துக்கு உதாரணம் உமர் தான் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் மார்க்க விடயத்தில் மிகவும் அதாவது மிகவும் ஆவேசப்படுபவர்களாக இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும் பத்ருடைய போர்க்களத்தில் முஸ்லீம்கள் வெற்றி அடைந்தது, உஹதுடைய போர்க்களத்தில் முஸ்லீம்கள் தோல்வி அடைகிறார்கள். என்ன நடக்கின்றது, அங்கு ஒரு மயான அமைதி ஏற்படுகின்றது, போர் முடிவற்றது. இப்போது அபூஜஹில் சபையில் நின்று கொண்டு அஃபில் கௌமி முஹம்மத், முகம்மது இருக்கிறாரா கூட்டத்தில் என்று சத்தமிட்டார். இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், லா துஜீபு, யாரும் பதில் சொல்லாதீர்கள், எல்லாம் அமைதியா இருங்கண்டாம். திரும்ப கேட்கிறார், அஃபில் கௌமி அபூபக்கர், கூட்டத்தில் அபூபக்கர் இருக்கிறாரா என்று கேட்கிறார். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா துஜீபு, அமைதியாக இருங்கள், யாரும் பதில் சொல்லாதீர்கள். என்ன எதிர்பார்க்கிறார், சத்தம் வந்தா உசுரோட இருக்கிறான்னு அர்த்தம், அப்படித்தானே. சத்தம் இல்லையா, இப்ப இந்த சபையில இன்னும் இருக்காரான்னு கேட்டு சத்தம் வராட்டி என்ன அர்த்தம், ஆள் இங்க இல்லைன்னு தான் அர்த்தம், ஒன்றும் ஆள் இல்லை இல்லாட்டி இருந்து மூத்தாயிக்கார் தான் அர்த்தம். அப்போ சபையில் உமர் இருக்கிறார், அந்த அபூபக்கர் இருக்கிறாரா, பதில் சொல்ல வேண்டும். மூன்றாவது கேட்கிறார், அஃபில் கௌமி உமர், சபையில் உமர் இருக்கிறாரா. எல்லாம் அமைதியா இருந்தார்கள், ஆனால் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பொறுத்து கொண்டிருக்க முடியவில்லை. என்ன கேட்டு சொன்னார்கள், அபுகாஹும் அல்லாஹு வ யுஹ்ஸீகயா அதுவ அல்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரியே அவர்கள் நிலைத்திருக்கின்றார்கள், அவர்கள் யாருமே சாவவில்லை, எல்லோரும் உயிரோடு தான் இருக்கின்றார்கள் என்று சத்தமிட்டு உமர் ரழியல்லாஹு அவர்கள் பதில் சொல்லிவிட்டார்கள். உடனே அபூஜஹில் சொல்கிறார், அப்படியா, நாங்க பத்ருல தோத்தமா இல்லையா, அதுக்கு பதில் இது, பத்ருல நீங்க எங்களுக்கு அடிச்சீங்க, இப்ப நாங்க உங்களுக்கு அடிச்சிட்டோம், பார்த்தாயா, சமனாகி விட்டோம். சொன்னார்கள் உமர் ரழியல்லாஹு அவர்கள், இல்லை, சமன் கிடையாது, கத்லானா ஃபில் ஜன்னா வகத்லாக்கும் ஃபின்னார், எங்களில் இறந்தவர்கள் சொர்க்கத்துக்கு போனார்கள், உங்களில் இறந்தவர்கள் நரகத்துக்கு போயிருக்கிறார்கள், எப்படிடா சமனாக முடியும்? உடனே என்ன செய்தார்கள்? அபூஜஹலுக்கு பதில் சொன்னார்கள். சகோதரர்களே, மக்கா வெற்றிக்கு முன்னால், இப்போது மக்காவை வந்து முஸ்லீம்கள் வெற்றியை கைப்பற்ற போகிறார்கள் என்ற தகவல் மக்காவில் பரவியது. அப்போது அபூ சுஃபியான் அவருடைய ஒரு மகளை கூட ரசூலுல்லா திருமணம் செய்திருந்தார்கள். அவர் மக்காவுக்கு வருகிறார், மகளை பார்க்க வருகிறார். மகளிடம் வந்து நபி அவர்களிடம் பரிந்து பேசி இந்த போருக்கான ஏற்பாட்டை விட்டுவிடுமாறு அவர்கள் ஷபாத்தை செய்யுமாறு சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதுவும் பேசவில்லை. பிறகு அபூபக்கரிடம் போனார்கள். அபூபக்கர், எனக்கு அதை பேச முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு யாரிடம் போகிறார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு போகிறார். போய் சொன்னார், உமரே, நீங்க முஹம்மது இடத்துல பேசி இந்த மக்காவை படையெடுப்பதை விட்டுவிட சொல்லுங்கள் என்று சொல்லி. சகோதரர்களே, அபூபக்கர் சும்மா விட்டார். உமர் சும்மா விடுவாரா? என்ன சொன்னார்? யா அதுவல்லா, அல்லாஹ்வுடைய எதிரியே, இதுக்கு என்னைய பேச சொல்றியா? நபியிடத்துல எனக்கு யாருமே இல்லாமல் என்னோடு வெறும் மண்ணு மட்டும்தான் இருக்குன்னா அதை எடுத்துட்டு வந்து உங்களை அழிப்பண்டானா? என்னோடு படையாக வெறும் மண்ணு மட்டும்தான் இருந்தாலும் நான் அதை எடுத்து வந்து உங்களுக்கு எதிராக போர் செய்வேன். நான் இந்த குஃபுருக்கு, இந்த இதுக்கு எதிராக நபி இடத்துல போய் என்னைய பேச சொல்றியா? முடியாது என்று மறுத்து துரத்தி விட்டார்கள். சகோதரர்களை, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வீரத்தை காட்டுவதற்கு பல்வேறு சம்பவங்கள், அதுவும் விசேடமாக மார்க்கம் என்று வந்தால் அதற்கு மிகவும் ஆவேசப்படுபவர்களாக ஆத்திரப்படுபவர்களாக இருந்தார்கள். ஹாதிப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் இஸ்லாத்தை தழுவி மக்காவுக்கு வந்து மக்காவில் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த மக்காவுடைய வெற்றிக்கு முன்னால் மக்கா வாசிகளுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள். ஹாதிப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அவர்கள் மக்கா வாசிகளுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தில் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? இந்த சம்பவத்தை அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரியில் பதிவாக இருக்கின்றது. சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் என்னோடு சேர்த்து ஜுபைர், மிக்தாம், இந்த மூன்று சஹாபாக்கள் ஆகிய நாங்கள் மக்காவுக்கு போய், மக்காவுக்கு போற வழியில் இங்கிருந்து சென்ற ஒரு பெண்மணி ஒரு கடிதம் எடுத்து கொண்டு போகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்தலிகு ஹத்தா தஅது ரௌதத ஹாக், ரௌதத ஹாக் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், மக்காவுக்கு மதீனாவுக்கு இடையில் ஒரு இடம், அந்த இடம் போவரைக்கும் போங்க, நீங்க அங்கு ஒரு பெண்மணி இருக்கின்றாள், அந்த பெண்மணி இடத்தில் ஒரு கடிதம் இருக்கின்றது, அது மக்காவாசிகளுக்கு இங்கிருந்து ஒருவர் மூலம் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய கடிதம், அந்த கடிதத்தை எடுத்து வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் போய் ஆளை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோன்னு சொன்னாங்க, உனிட்ட ஒரு கடிதம் இருக்கி தாண்டு சொன்னாங்க. கடிதமா? அப்படி ஒன்று இல்லையேன்னு சொன்னாங்க. தரப்போரியா நாங்க பறிச்சு எடுக்கவான்னு கேட்டாங்க. இல்ல, தரல, உனைய உறிஞ்சி எடுத்து தான் நாங்க எடுப்போம். உடனே பயந்து என்ன செஞ்சிட்டா, கடிதத்தை கொடுத்தாள். கடிதம் எங்கு வைக்கப்பட்டிருந்தது? தன்னுடைய முடிக்குள் வைத்து பின்னி வைத்திருந்தாள். ரொம்ப பக்குவமாக, யாருமே சந்தேகப்படாத ஒரு இடம். சரி, இப்ப என்ன நடந்தது? இப்ப கடிதம் கொடுக்கப்பட்டது. கடிதத்தை எடுத்து பார்த்தார்கள். யாரு எழுதியிருக்கிறார் என்றால், ஹாதிம் ரலியல்லாஹு அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஹாதிம் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார்கள். உடனே இந்த ஹாதிமுடைய கடிதத்தை எடுத்துக்கொண்டு நபி அவர்களிடம் வந்து கொடுத்தார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் ஹாதிம் ரலியல்லாஹு அழைச்சு கேட்கிறாங்க, ஹாதிம் இது என்னன்னு கேட்கிறாங்க. இது என்ன செய்தி? சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த மக்காவில் மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக வந்திருக்கக்கூடிய எமது தோழர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அங்கு உறவினர்கள் இருக்கின்றார்கள். அந்த உறவினர்களை பாதுகாப்பதற்கும் ஆக்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் அந்த குறைஷி வம்சத்தை சேர்ந்தவன் அல்ல. நான் அவர்களோடு இருந்ததற்கு நான் அந்த வம்சத்தை சேர்ந்தவன் அல்ல. ஆனால் எனக்கு என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு என்று அங்கு யாருமே இல்லை. எனவே அவர்கள் ஒரு தற்பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான் நான் அவர்களுக்கு செய்தி அறிவித்தேனே அன்றி, அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக நான் இதை குஃப்ராகவோ இர்த்திதா ரித்தாவாகவோ நான் இதை செய்யவில்லை. நான் வந்து குஃப்ரை மறைத்து வைத்துக் கொண்டு அல்லது இஸ்லாத்திலிருந்து வெளியானவனாக நான் இந்த இதை செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். வலா ரிலம் பில் குஃப்ரி பஅதல் இஸ்லாம், இஸ்லாத்துக்கு பிறகு இந்த குஃப்ரை நான் திருப்தி பட்டவனும் அல்ல யா ரசூலல்லாஹ் என்று தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்வதற்காகத்தான் நான் இந்த தகவலை அனுப்பினேன் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக், ஆம், அவர் உண்மை தான் சொன்னார் என்று சொன்னார். சகோதரர்களே, ஆனால் சபையிலிருந்து உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பொறுக்கள் இல்லை. இப்படி ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறானா? யா ரசூலல்லாஹ் தஅனி அத்ரிபு உனக ஹாதல் முனாஃபிக், இந்த முனாஃபிக்கினுடைய கழுத்தை நான் பதம் பார்க்கிறேன், என்னை உடுங்க ரசூலுல்லாஹ்ன்றான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ரசூலுல்லாஹ் சதக் என்று சொன்னார்கள். ஆம், அவர் சொன்னது உண்மைதான். சகோதரர்களே, உமர்ல அவர்களுக்கு பொறுக்க முடியவில்லை. இந்த முனாஃபிக்கினுடைய கழுத்தை நான் பதம் பார்க்கின்றேன், அல்லாவின் தூதரை என்னை விடுங்கள், அவனை வெட்டி வீழ்த்துகிறேன். உமர் ரலியல்லாஹு அவர்களை ரசூலுல்லாஹ் அடக்கினார்கள். உமரே, உமக்கு தெரியுமா, அவர் பத்ரில் கலந்து கொண்டவர். பத்ருடைய போர்க்களத்தில் கலந்தவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் என்பது உமக்கு தெரியுமா உமரே? இஃமலூ மா ஷிஅதும், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், கத் கஃபர லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். சகோதரர்களே, அவ்வளவு பெரிய ஒரு நன்மை பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் பத்ர் சஹாபி, அவர் அப்படியான மோசமானவர் அல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சான்று பகர்கின்றார்கள். சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த வீரத்தை போன்று மார்க்க ஈமானிய அம்சங்களிலும் கூட அவர்களிடம் இருந்த உத்வேகம், எந்த அளவுக்கு நம்பிக்கை கோட்பாடில் அவர்கள் உறுதிமிக்கவர்களாக இருந்தார்கள் என்பதை எங்களுக்கு ஹதீஸ்கள் தெளிவாக சொல்கின்றது. உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, லவ் லக்யக ஷைத்தான், உமரே, ஷைத்தான் உம்மை சாலிகன் ஃபஜ்ஜன், நீர் ஒரு பாதையில் நடந்து செல்பவராக உம்மை ஷைத்தான் கண்டால், லசலக ஃபஜ்ஜன் ஆஹர், நீர் செல்லும் வழியில் அவன் செல்ல மாட்டான், வேறு வழியைத்தான் தனக்கு தேர்வு செய்வான். சகோதரர்களே, அந்த அளவுக்கு ஈமானித்து ஈமானில் உரம் மிக்கவர்களாக பலம் மிக்கவர்களாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு பல சான்றுகளை நாம் பார்க்கிறோம். எந்த அளவு தெளிவு ஈமானில் விளக்கம் அவர்களிடம் இருந்தது எங்களுக்கு தெரியும். காபாவை தவாப் செய்து கொண்டிருந்த போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் கல்லை முத்தமிட்டார்கள். எல்லோரும் முத்தமிட்டு விட்டு போகின்றார்கள், ஆனால் உமர் வெறுமனே முத்தமிட்டு விட்டு போகவில்லை. என்ன சொன்னார்கள்? ஏ கல்லே, இன்னக்கி லஹஜர், நீ கல்லுதான். லௌலா அன்னி ரஐது ரசூலல்லாஹ் யுகப்பிலுக், உம்மை ரசூலல்லாஹ் முத்தமிடுவதை நான் கண்டிராவிட்டால், மா கப்பல்துக்கி, உன்னை நான் முத்தமிட்டிருக்க மாட்டேன். லா தன்ஃபஉ வலா ததுர், எந்த நன்மை செய்வதற்கோ எந்த தீமை செய்வதற்கோ உன்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப எனவே மக்களுக்கு போதித்தார்கள், ஈமான் என்பது எங்களுடைய நம்பிக்கை என்பது கற்களிலும் உட்களிலும் அல்ல, நாம் அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுவதில் தான் எங்களுடைய ஈமான் இருக்கிறது. எனவே அதை தொடர்ந்துதான் நாம் இதை செய்கின்றோம். எங்களுக்கு தெரியும், லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன் இஸ் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, அந்த மரத்துக்கு கீழ் மூமின்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஒப்பந்தம் செய்த அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களை திருப்தி அடைந்தான் என்று அந்த பைஅத்துர் ரிதுவானில் கலந்து கொண்ட அந்த மூமின்களுக்கு விசேட சான்றுதலை அல்லாஹ் அளித்தான், அவர்களை அல்லாஹ் திருப்தி அடைந்து விட்டான் என்று. சகோதரர்களே, அந்த மரம் அப்படியே இருந்தது. என்ன நடந்தது காலப்போக்கில்? அங்கு செல்பவர்கள் எல்லாம் அங்கு இருக்கவும் நிற்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்? பைஅத் ரிதுவான் நடைபெற்ற மரம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இது இப்படியே நடைபெற்று கொண்டு போனால் காலப்போக்கில் வணங்கப்படும் மரமாக கூட என்ன செய்யலாம், இது ஆகிவிடலாம். புனிதப்படுத்தப்படும் பொருளாக கூட இந்த மரம் என்ன செய்யலாம், ஆகிவிடலாம். உடனே ஆர்டர் போட்டார்கள், மரத்தை வெட்டுங்கள் என்று சொல்லி. மரத்தை பைஅத் ரிதுவான் நடைபெற்ற மரம் வெட்டப்பட்டது. எதற்காக? மக்களிடம் நம்பிக்கை கோளாறு வரக்கூடாது என்பதற்காக உமர் ரலியல்லாஹு அவர்கள் துணிந்து செய்தார்கள். குர்ஆனில் கூறப்பட்ட மரம் இருந்தாலும் அது மனிதர்களுக்கு காலப்போக்கில் என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை கோளாறுகளை உருவாக்கக்கூடாது. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் எங்களுக்கு தெரியும் வீரத்தில் மிகவும் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். மக்கள் ஹாலிதோடு போர் செய்து ஹாலிதனுடைய வெற்றியை பார்த்து அவர் மீது ஒரு பெரிய மோகம் அவர்களுக்கு ஏற்பட்டது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் இதை அவதானித்தார்கள். ஹாலிதின் மீது மக்களுடைய நம்பிக்கை திசை திரும்புகின்றது. ஹாலிதின் மீது திரும்பக்கூடிய இந்த நம்பிக்கையை நாம் சரி செய்ய வேண்டும். உடனே படை தளபதியிலிருந்து ஹாலிதை நிறுத்தினார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், என்னடா இது, இவ்வளவு வீரமாக செயல்படக்கூடிய இந்த ஹாலிதை உமர் நிறுத்திவிட்டாரே. ஹாலிதை கூப்பிட்டு சொன்னார்கள், லா மின் கதப் வலா மின் ஹியான, ஹாலிதே, உன் மீது உள்ள கோபத்திலோ உனக்கு ஏதும் சரி செய்யவோ நான் இதை செய்யவில்லை. இருந்தாலும் மக்கள் சிந்தனை அல்லாவை விட்டும் வேறு திசையில் செல்கின்றது, எனவேதான் இதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாதான் எல்லாத்தையும் செய்பவன், அவன் தான் இந்த வெற்றிகளை எமக்கு அளிப்பவன் என்பதை மக்கள் உள்ளத்தில் ஆழ பதிய வைக்க வேண்டும். அது ஹாலித் அல்ல, அல்லாஹ் செய்யக்கூடிய செயல் என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக என்ன செய்கின்றார்கள், ஹாலித் ரலியல்லாஹு அவர்களை கூட நிறுத்தினார்கள். சகோதரர்களே, எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய வேத வசனங்களாக இருந்தால் உமர் அடங்கி போவதை நாம் பார்ப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உயைனா என்று ஒருவர் வருகின்றார். அங்கு உமர் அல்லா அவர்களுடைய சபையில் ஹுர் என்று ஒருவர் அவருடைய ஆலோசனை சபையில் இருந்தால் அவருடைய அண்ணன் மகன். இந்த உயைனா என்பவர் வந்து என்ன சொல்கின்றார், இந்த ஹுர்ரிடம் சொல்கின்றார், நீங்கள் அனுமதி கேட்டு ஹலீஃபாவோடு கொஞ்சம் பேசுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்றார். அனுமதி கொடுக்கப்பட்டது. வந்தார். வந்து உடனே சொன்னார், உமரே, நீங்கள் சரியாக மக்களுக்கு நீதம் செய்பவர்கள் அல்ல, நீங்கள் மக்களுக்கு தேவையானதை வழங்குபவர்கள் அல்ல என்று உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் வந்து குறை பேச ஆரம்பித்தார். வளமையில் உமர் கோபம் கொண்டவர். இவருடைய பேச்சு உமர் அல்லா அவர்களுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கியது. அவரை தண்டிப்பதற்கு உமர் அல்லாஹ் தயாராயினார்கள். உடனே ஹுர் என்பவர் சொன்னார், யா அமீர் அல் முஃமினீன், யகூலுல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆன், அல்லாஹ் குர்ஆனில் நபியை பார்த்து சொல்கின்றான், ஹுதில் அஃப், மன்னியுங்கள் என்று சொல்கின்றான், வஅமுர் பில் மஅரூஃப், நன்மையை ஏவுங்கள், வஅரித் அனில் ஜாஹிலீன், மடையர்களை விட்டுடுங்க என்று அல்லாஹ் சொல்றான். வஹாதா மினல் ஜாஹிலீன், இவன் ஒரு மடையன், இவன் விட்டுருங்க, இவன் ஒரு மடையன், இவனை விட்டுருங்க. சகோதரர்கள், அந்த சஹாபி என்ன சொல்றார் தெரியுமா, கான உமர் வக்காஃபன் இந்த கிதாபில்லா, உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்தை விட்டு அணுவளவும் அசையவில்லை. உடனே சொன்ன உடனே என்ன செய்து விட்டார்கள், தன்னுடைய கோபத்தை தணித்துக் கொண்டு தான் எடுக்க வேண்டிய நடவடிக்கையை விட்டு விட்டார்கள். எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போது உமர் ரலியல்லாஹு நிலைமை எப்படி இருந்தது. அந்த சமுதாயத்தவர்களை பார்த்து அறைகூவல் விடுத்தார்கள், யாராவது ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டதாக சொல்வாரானால் என்னுடைய இந்த வாள் அவருடைய கழுத்தை பதப்பாக்கும் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இல்லை, ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலைக்கு சென்றது போன்று அல்லாஹ்வை சந்திப்பதற்கு சென்றிருக்கிறார்கள், நிச்சயமாக திரும்பி வருவார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக சொல்லிக் கொண்டிருந்த நேரம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு வருகை தந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு மக்களுக்கு மத்தியில் பேச ஆரம்பித்தார்கள். அப்போது என்ன சொன்னார்கள், மன் கான யஅபுது முஹம்மதா, யார் முஹம்மதை வணங்கிக் கொண்டிருந்தாரோ, ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், முஹம்மத் மரணித்து விட்டார். ஒமன் கான யஅபுதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தாரோ, ஃபஇன்ன அல்லாஹ் ஹய்யுல் லா யமூத், அல்லாஹ் உயிரோடு இருக்கின்றான், அல்லாஹ் மரணிக்கவில்லை, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது இறை தூதர் தான், கத் கலத் மின் கபலிஹி ரசூல், அவருக்கு முன்னால் பல தூதுவர்கள் வந்து சென்றிருக்கின்றார்கள், அஃஇம் மாத அவ் குதில், அவர் மரணித்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால், இன் கதபத்து அலா அகாபிக்கும், நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு ஓடிவிடுவீர்களோ என்ற வசனத்தை ஓதினார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த வசனம் காதில் பட்டதுதான், தன்னுடைய நிலையை உடனே மாற்றிக் கொண்டார்கள். சொன்னார்கள், அப்போதுதான் அதை கேட்டது போன்று எனக்கு இருந்தது, அல்லாஹு தஆலா இப்படி ஒரு வசனத்தை குர்ஆனில் இறக்கியிருக்கிறான் என்பதை மறந்து போன உமர் அவர்கள் இதை அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்ன உடனே என்ன ஆர்வேசத்தில் இருந்தார்கள், அதை அப்படியே விட்டுவிட்டார்கள். சகோதரர்களே, ஜக்காத்தை மறுத்தவர்கள், அவர்கள் நாங்கள் ஜக்காத் நபி அவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம், உமக்கு தரமாட்டோம் என்று சொன்ன நேரத்தில் அபூபக்கர் சித்திக் அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள், நான் அவர்களோடு போர் செய்வேன், வல்லாஹ் மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வஸ்ஸகா, ஸக்காத்தையும் தொழுகையையும் யார் பிரித்து பார்ப்பாரோ அவர்களோடு நான் போரிடுவேன், நபி அவர்களுக்கு கொடுத்த ஒட்டகத்தினுடைய கைப்பை அவர்கள் தராவிட்டாலும் கூட லகாதல்துஹும், அவர்களோடு நான் போரிடுவேன் என்று அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்ன நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதை எதிர்த்து பேசினார்கள். உமரே, அபூபக்கரே, எப்படி மக்களோடு நீர் போரிட முடியும், அவர்கள் கலிமா சொன்ன முஸ்லீம்களாக இருக்கின்றார்களே, அவர்கள் கலிமா சொல்லிவிட்டால் தான் அவர்களுடைய உயிருக்கு பொருளுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கின்றார்களே. சகோதரர்களே, ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஜக்காத்தை விட்டவருடைய நிலவரத்தை மார்க்க ரீதியில் என்ன தெரிவி என்பதை எடுத்து சொன்னார்கள். சொன்ன உடனே உமர் அல்லாஹ் சொல்கிறார்கள், அபூபக்கர் சொன்னதுதான் உண்மை என்றது என்னுடைய உள்ளத்தில் தெளிவானது. எவ்வளவு கோபம் வந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டால் அதற்கு அப்படியே அடங்கி போய்விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாயினாலே எத்தனையோ உமருடைய சிறப்புகளை சொல்லி இருப்பதை ஹதீஸ்களில் நாம் பார்க்கின்றோம். அவ்வளவு வீரமிக்க உமராக இருந்தாலும் கூட அவருடைய மனம் சில சந்தர்ப்பத்தில் இழகி போவதை நாம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு கனவு கண்டேன்,
அந்த கனவின் சோளத்திற்குள் சென்று அங்கு இருக்கக்கூடிய ஒரு மாளிகையை நான் பார்க்கிறேன். அந்த மாளிகைக்கு அருகாமையில் ஒரு பெண்மணி உது செய்து கொண்டிருக்கிறார். உடனே அந்த பெண்ணிடம், யாருக்குரிய மாளிகை இது என்று விசாரித்தேன். இது உமருடைய மாளிகை என்று எனக்கு சொல்லப்பட்டது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், தஜக்கரு துகீரத் உமர், உமருடைய அந்த ரோஷத்தை நான் நினைத்து பார்த்தேன். சகோதரர்களே, சஹாபாக்களோடு ஒன்றாக இருக்கும் போது உமர் அல்லா அவர்களையும் வைத்துக் கொண்டு நபி அவர்கள் இந்த செய்தியை சொல்கின்றார்கள். உமருடைய ரோஷத்தை நான் நினைத்து பார்த்தேன். அப்போது நான் உள்ளே செல்லக்கூடாது என்று முடிவெடுத்து வெளியே வந்துவிட்டேன் என்று சொன்ன உடனே உமர் ரழியல்லாஹு அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் கடும் சித்தம் கொண்டவர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தையை கேட்ட உடனே அழ ஆரம்பித்து விட்டார்கள். உடனே சொன்னார்கள், அகாரு அலைக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மீதா நான் ரோசப்பட போகின்றேன், அந்த அளவுக்கு மதிகட்டவனான சகோதரர்களே, உங்கள் மீதா நான் மோசப்பட போகிறேன் என்று உமர் ரழியல்லாஹு அவர்கள் அந்த இடத்தில் அழுது கண்ணீர் விட்டதை ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் ஒரு கனவு காண்கிறேன், அந்த கனவில் நான் பால் குடித்துக் கொண்டிருக்கின்றேன், அந்த கனவில் நான் பால் குடித்துக் கொண்டிருக்கின்றேன், பிறகு அந்த பாலை எடுத்து நான் உமரிடம் கொடுத்தேன், இப்படி ஒரு கனவு நான் கண்டேன். சகோதரர்களே, சபையில் இருந்த ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் கேட்கிறார்கள், ஃபமா அவ்வல்தஹு யா ரசூலல்லாஹ், இதுக்கு என்ன விளக்கம் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். சொன்னார்கள், அல் இல்ம், உமருக்கு நான் அறிவை கொடுத்திருக்கின்றேன், உமருக்கு நான் அறிவை கொடுத்திருக்கின்றேன், அந்த பால் என்பது அறிவுதான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரழியல்லாஹு அவர்களுக்கு இவ்வாறு சிறப்பு இருப்பதை சொல்லி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறப்புகளில் ஒன்றுதான், உமர் ரழியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் போது ஒரு முறை உஹதுடைய அந்த மலையில் ஏறி நிற்கின்றார்கள். உமர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹஜரத் அபூபக்கர் அவர்களோடு உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள், மலை சற்று நடுங்க ஆரம்பித்தது. அப்போது உமர் ரழியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலையை பார்த்து சொல்கின்றார்கள், உஸ்புத் யா ஜபல், ஏ உஹதே, யா உஹத், நீ ஆடாமல் அசையாமல் நில், فَإِنَّمَا عَلَيْكَ نَبِيٌّ وَصِدِّيقٌ وَشَهِيدٌ, உன் மீது ஒரு நபி இருக்கின்றார், உன் மீது ஒரு சித்தீக் இருக்கின்றார், உன் மீது இரண்டு ஷஹீதுகள் இருக்கின்றார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமர் ரழியல்லாஹு அவர்கள் பின்னால் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பதை சூசகமாக எடுத்து காட்டுகின்றார்கள். சகோதரர்களை, மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் இருந்து கொண்டிருக்கும் போது அங்கு நபி அவர்களுள் இருந்த அந்த தோட்டத்துக்கு ஒருவர் வந்து கதவை தட்டி உள்ளே வர அனுமதி கேட்கின்றார். யார் என்று பாருங்கள், அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். உடனே அந்த காவலாளர் போய் கதவை துறக்கின்றார். அங்கு அபூபக்கர் சித்திக் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு, உங்களுக்கு நபி அவர்கள் நன்மாராயம் சொன்னார்கள் சொர்க்கத்தை பற்றி, உள்ளே வாருங்கள் என்று சொன்னார்கள். பிறகு மீண்டும் கதவு தட்டப்படுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், போய் யார் என்று பாருங்கள், அவருக்கும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். திறந்து பார்த்தால் அதற்கு உமர் ரழியல்லாஹு அவர்கள் நிற்கின்றார்கள். அப்படியானால் என்ன விளக்கம், உலகத்தில் உயிரோடு இருக்கும் போதே இவர்கள் சுவனவாசிகள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சான்று பகிர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய சிறப்பை எந்த அளவு என்று சொல்ல முடியும். சகோதரர்களே, உமர் ரழியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், பல்வேறு சந்தர்ப்பத்தில் நான் ஆசைப்பட்டதை அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் வசனமாக இறக்கி வைத்திருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் மகாமு இப்ராஹிம் என்ற இடத்தில் தனக்கு ஒரு தொழுமிடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு நபி அவர்களிடம் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு தொழுமிடத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், இப்ராஹிம் நபி அவர்கள் நின்ற அந்த இடத்தை நபியே உமக்கு தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதரே, நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்து செல்கின்றார்கள், எனவே உங்களுடைய மனைவிமார்களுக்கு ஹிஜாபை நீங்கள் போட்டுவிடச் சொல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பணிவாக ஒரு வேண்டுகோளாகத்தான் ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா வசனத்தையே இறக்கின்றான், நபி அவர்களுடைய வீடுக்கு நீங்கள் அனுமதி என்று செல்லக்கூடாது, அவர்களிடம் எதையும் நீங்கள் கேட்பதாக இருந்தால் திரைக்கு பின்னால் நின்றுதான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குகின்றான். பதருடைய கைதிகளை என்ன செய்வது, ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவர்களை நீங்கள் மன்னித்து விட்டு அவர்களிடம் தென்ற கூட்டத்தை வாங்கிக் கொள்ளுங்கள், அவர்களிடம் இந்த காசை வாங்கிக்கொண்டு நாம் என்ன செய்யலாம், அவர்களை விட்டுவிடலாம். ஆனால் உமர் ரழியல்லாஹு அவர்கள் முடிவு என்னதாக இருந்தது, அல்லாஹ்வின் தூதரே, இவர்களை கொலை செய்ய வேண்டும், இவர்களை வெட்டுவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். சகோதரர்களே, பிறகு வசனம் இறங்கியது, அல்லாஹ்வுடைய முடிவும் அதுதான், அல்லாஹ் அவர்களை வெட்டிவிடுமாறு என்ன செய்தான், கட்டளை விட்டான். உமர் அல்லா அவர்களுக்கு மதுவான விஷயத்தில் பெரிய கவலை இருந்தது. அல்லாஹும்ம பையின் லனா பயானன் ஷாஃபியன் ஃபில் ஹம்ர், யா அல்லாஹ் இந்த மதுவான விடயத்தில் எனக்கு உங்களுக்கு ஒரு தெளிவான சட்டத்தை நீ இறக்கு என்று அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். அல்லாஹு தஆலா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ்ஸலா வஅன்தும் சுகாரா, நீங்கள் போதையில் இருக்கும்போது தொழுகைக்கு செல்லாதீர்கள் என்ற வசனத்தை இறக்கினான். மீண்டும் அந்த துஆவை தொடர்ந்து கேட்டார்கள், யா அல்லாஹ் இன்னும் மதுவான விடயத்தில் எங்களுக்கு தெளிவான ஒரு சட்டத்தை நீ இறக்குவாயாக. அல்லாஹு தஆலா கடைசியாக மதுவானத்தை உங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், அதனை முழுமையாக விட்டுவிடுங்கள் என்ற வசனத்தை இறக்கினான். இப்படி உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது எத்தனையோ சட்டங்களை ஆசைப்பட்ட நேரத்தில் அல்லாஹு தஆலா அதை குர்ஆனின் மூலமாக சட்டமாக்கியது உமர் ரழியல்லாஹு அவர்களுக்கு எந்த அளவு தனிச்சிறப்பு இருந்தது என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுமார் 17 ஆண்டுகளை கழிக்கின்றார்கள். அந்த 17 ஆண்டுகளுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து, அந்த மரணத்துக்கு பிறகு ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் ஆட்சி தலைவராக ஆகி, பிறகு இரண்டாம் ஹலீஃபாவாக உமர் ரழியல்லாஹு அவர்கள் தேர்வு செய்கின்றார்கள். இது முழுக்க முழுக்க ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களுடைய தேர்வு. அவர்கள் தனிமையாக முடிவு செய்தார்கள், எனக்கு பின்னால் இந்த சமுதாயத்தை வழி நடாத்துவதற்கு தகுதியான ஒரே ஒரு மனிதர் உமர் தான் என்று முடிவெடுத்து அவர்கள் முடிவு செய்தார்கள். சகோதரர்களை, உமர் ரழியல்லாஹு அவர்கள் சுமார் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு அவர்கள் தனக்கு பின்னால் ஒரு ஆட்சியாளரை தேர்வு செய்ய வேண்டும் என்று மக்களிடம் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அல்லாஹ்வின் ரசூலின் சுன்னத்தை எந்த அளவு உமர் பின்பற்றுபவராக இருந்தார், உலமாக்கள் உதாரணமே சொல்லுவார்கள். அங்கு அவருடைய மகன் வருகின்றார், அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் தந்தையிடம் மரணப்படுக்கையில் இருக்கும் போது போய் சொன்னேன், என் அருமை தந்தையே, நீங்கள் இப்போது யாரையும் ஹலீஃபாவாக நியமிக்காமல் மரணித்து விட்டீர்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நிலவரம் என்னவாவது என்று கேட்கின்றார்கள். உமர் அவர்கள் பதில் சொன்னார்கள், என் அருமை மைந்தனே, என் அருமை மகனே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் தனக்கு பின்னால் ஹலீஃபாவாக குறித்து நியமிக்காமல் தான் மரணித்தார்கள். ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் அவங்க தனக்கு பின்னால் தகுதியானவர் என்பதை காண்பிப்பதற்கு பல அறிகுறிகளை வைத்திருந்தார்கள். ஆனால் நேரடியாக அபூபக்கரை நீங்கள் ஹலீஃபாவாக ஆக்குங்கள் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. சகோதரர்களே, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபூபக்கருடைய நடவடிக்கை எப்படி இருந்தது? ரழியல்லாஹு அன் அவர்கள் முடிவு செய்தார்கள், உமர் தான் எனக்கு பின்னால் வர வேண்டும். இப்போது உமர் அவர்கள் மகனை பார்த்து சொல்கிறார்கள், ரசூலுல்லா யாரையும் நியமிக்கலப்பா, அபூபக்கர் ரழியல்லாஹு அன் அவர்கள் என்ன செய்தார்கள், என்னை நியமித்தார்கள். எனவே நான் நியமித்தாலும் நியமிக்காவிட்டாலும் எனக்கு குற்றம் கிடையாது. ஏன், ரசூலுல்லா நியமிக்கவில்லை, நான் நியமிக்காவிட்டால் எனக்கு குற்றம் கிடையாது. ஹஜ்ரத் அபூபக்கர் நியமித்தார், சரி நான் நியமித்தேன் என்று சொன்னால் அதுவும் எனக்கு குற்றம் கிடையாது. மகன் என்ன சொல்றாரு தெரியுமா, இதை சொன்ன உடனே விளங்கிட்டேன்னா நியமிக்காமல் தான் மூத்த போகிறார். என்ன செய்ய போறாரு, நியமிக்காமல் தான் மரணிக்க போகிறார். என்ன காரணம், அபூபக்கரையும் ரசூலுல்லாவையும் சொன்ன உமர் யாரை தேர்வு செய்வார்? உமர் ஒரு நாளும் அபூபக்கரை தேர்வு செய்ய மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் செய்தார்களா, எனவே நானும் அப்படித்தான் செய்வேன் என்று யாரையும் நியமிக்காமல் ஒரு ஷூரா மஷூரா ஜமாத்தை உருவாக்கிவிட்டு போனார்கள். சகோதரர்களே, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமார் 10 ஆண்டுகள், எங்களுக்கு தெரியும் அவருடைய ஆட்சி காலம் தனியாக பேசப்பட வேண்டியது, இஸ்லாமிய சமுதாயத்தில் சாம்ராஜ்யத்தில் தனியான வெற்றிகள், அதாவது எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் ஒரு நீண்ட காலத்தை ஆட்சி செய்த இஸ்லாமிய தலைவர் என்றால் அது உமர் மட்டும்தான். எங்களுக்கு தெரியும் அதற்கு அபூபக்கர் சித்திக் ஆட்சி செய்தார்கள், ஆனால் குறுகிய காலம் தான், அந்த ஆட்சி நீடிக்கவில்லை. 2 வருஷம் 2.5 வருஷத்தில் என்ன செஞ்சாங்க, அவங்க மூத்தாயிட்டாங்க. உஸ்மான் ரழியல்லாஹு அவருடைய ஆட்சி காலம் நீண்ட ஆட்சி காலமாக இருந்தாலும் பல்வேறு பிரச்சனைகள் தோன்றியது. அதே போன்றுதான் அலி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலமும் என்ன, பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். ஆனால் உமருடைய ஆட்சியில் அவரை எதிர்த்து அவருக்கு இதா பேசுவதற்கு யாருமே இருக்கவில்லை. எந்த எதிர்ப்பும் இல்லாமல், யாரோடும் எந்த விதமான ஒரு அவருக்கு மோதிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் தனித்து நின்று சுயமே ஆட்சி செய்த ஒரு பெருமை இருக்கும் என்றால் அது உமர் அல்ல அவர்களுக்கு தான். இருந்தாலும் கூட அவருடைய உள்ளம் இவ்வளவு நபி அவர்கள் சுவனவாசி என்று சான்று பகர்ந்தும் கூட உள்ளத்தில் எந்த அளவுக்கு அச்சம் இருந்தது என்பதற்கு சகோதரர்களே மிகப்பெரும் ஒரு சான்று. மதீனாவில் இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் யார் என்பதை ஹுதைஃபாவுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லி வைத்திருந்தார்கள். எனவே ஒரு ஜனாதா வருகை தந்தால் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவனம் கொள்வார்களாம், ஹுதைஃபா அந்த ஜனாதாவுக்கு தொழுகிறாரா இல்லையா, ஹுதைஃபா அந்த ஜனாதாவுக்கு தொழுகிறாரா இல்லையா. ஏன், ஹுதைஃபா தொழுதால் அவர் முஸ்லீம், ஹுதைஃபா தொழாட்டி நயவஞ்சகர். எனவே ஹுதைஃபாவை ஃபாலோ பண்ணுபவர்களாக இருந்தார்கள். சகோதரர்களே, ஆச்சரியம் என்ன, ஹுதைஃபாவிடம் மிகவும் மன வேதனையோடு கேட்கின்றார்கள், ஹுதைஃபா அந்த லிஸ்ட்ல என்னுடைய பேரும் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள்.
சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் நீ சுவனவாசி என்று சான்று பகர்ந்தும் கூட பாருங்கள், அல்லாஹ்வுடைய அச்சம் எந்த அளவுக்கு உள்ளத்தில் ஆழமாக இருந்தது, ஏதும் வாழ்க்கையில் தடம் புரளல்கள் மனிதனுக்கு ஏற்பட்டு விடலாமோ என்ற அச்சம் உமர்லாவுடைய உள்ளத்தில் கல்வியில் குடிகொண்டிருந்தது. சகோதரர்களே, மரணப்படுக்கையில் இருக்கும் போதும் கூட பாருங்கள், அங்கு ஒரு வாலிபர் வருகிறார், வந்து பேசிவிட்டு போகின்றார். போகும் போது அவருடைய பாதத்தை பார்க்கின்றார்கள். அவர் அணிந்திருந்த ஆடை கரண்டை காலுக்கு இருக்கிறது. அவரை கூட்டி வர சொல்லுங்கள் என்று மீண்டும் வர சொல்லி சொன்னார்கள், இர்ஃபா சௌபக், ஏ மகனே, உன்னுடைய ஆடையை தூக்குவீராக. உன்னுடைய உன்னுடைய ஆடைக்கு அது சுத்தத்தை உருவாக்கக்கூடியதாகவும், உன் இறைவனுக்கு அச்சம் கொண்டு நடக்கக்கூடிய ஒரு தக்குவாவுக்கு அடையாளமாகவும் அது இருக்கும் என்று அந்த நேரத்திலும் பார்த்தீர்களா, அதை கவனித்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் எங்களுக்கு தெரியும், அபூ லுலா அல் மஜூசி என்ற ஒரு கொடிய மஜூசியினால் அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். ஃபஜ்ருடைய நேரத்தில் சுபஹுடைய தொழுகையில் இருக்கும் போதே அவன் இரு முனை கொண்ட ஒரு ஆயுதத்தினால் உமர் ரலியல்லாஹு அவர்களை தாக்குகின்றான். சகோதரர்களே, அந்த தாக்குதல் அவருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தது. இரத்தம் பீரிட்டு ஓடிய காரணத்தினால் உமர் அவர்கள் பலவீனமுற்று அந்த மரணப்படுக்கையில் என்ன செய்கின்றார்கள், மரணிக்கின்றார்கள். சம்பவத்துக்கு காரணம் என்ன, முகீரத்து பின் ஷுபாவினுடைய அடிமைதான் அபூ லுலா என்றவன். அவன் முகீரா அவர்களிடத்தில் வேலையை பார்க்கும் போது சில சமயத்தில் எஜமானன் அதிகமாக வேலை சொல்லிவிடுவார். இது அவனுக்கு கடும் கோபமாக இருந்தது. பாதையில் உமர் அவர்களை சந்தித்து, உமரே, என்ன இந்த முகீரா இப்படி என்னை தொந்தரவு படுத்துகின்றார், அவருக்கு நீங்க கொஞ்சம் ஓர்டர் போட மாட்டீங்களா? உமர்லாக என்ன செஞ்சாங்க, ஏப்பா எஜமானுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது உனக்கு கடமை, எஜமானனுக்கு பணித்து நட என்று சொல்லி முகீரா அவங்களுக்கு ஒன்று சொல்லாம அவனுக்கு ஏசி போட்டு போனாங்க. அவன் மனதில் கோபம் கொண்டான், ஊருக்கெல்லாம் நீதி செய்தி போட்டு எங்களுக்கு இன்னொரு நீதமா, உங்களுக்கு செய்கிற வேலை உங்களுக்கு. சகோதரர்களே, உள்ளத்தில் வஞ்சம் கொண்டான். ஆனால் வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய சிந்தனையில் முகீராவை காணுகின்ற போது உன்னுடைய தொழிலாளர்களோடு நீ நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் என்று சொல்வதற்குத்தான் இருந்தார்கள். ஆனால் உமர் அல்லா அவர்கள் மீது கோபம் கொண்ட இவர் ஃபஜ்ருடைய தொழுகை நேரத்தில் என்ன செய்கின்றான், தருணம் பார்த்து உமர் அல்லா அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சித்து சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகின்றான். எனவே உமர் அல்லா அவர்கள் குத்தப்பட்டார்கள். அந்த குத்துதலில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், படுகாயமுற்று இரத்தம் பீரிட்டு ஓடி அவர்கள் மயக்கமுட்டு பிறகு மரணிக்கும் நிலை ஆகின்றது. சகோதரர்களே, உமர் அல்லா அவர்கள் மரணித்த பிறகு ஹசரத் அலி ரதி அல்லா அவர்கள் அங்கு வருகை தந்தார்கள். வந்து பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், உமரே, உங்களை போன்று ஒரு நன்மை செய்பவரை உலகத்தில் நான் பார்க்கவே இல்லை. உங்களுக்கு பின்னால் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் உங்களைத்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பல தடவைகள் நான் சொல்ல கேட்டிருக்கின்றேன், நானும் அபூபக்கரும் உமரும் வந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் போனோம், நானும் அபூபக்கரும் உமரும் நுழைந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் வெளியேறினோம் என்று உங்களை அபூபக்கரோடும் அவரோடும் சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு தடவைகள் கூறியிருப்பதை நான் கேட்டிருக்கிறேன். உமரே, அல்லாஹ்வுடைய தூதரின் தோழமை உங்களுக்கு கிடைத்தது, மக்களுடைய திருப்தி உங்களுக்கு கிடைத்தது, சஹாபாக்களாகிய நாங்களும் முழுமையாக உங்களை திருப்திப்பட்டவர்களாகத்தான் நீங்கள் மரணித்தீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சான்று சொன்னார்கள். சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்களை வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய ஒரு பொய்யான ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் இந்த கதையை முடித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு தெரியும், உமர் அல்லா அவர்கள் வீரமிக்கவர்கள், அவர்கள் வரலாற்றில் மிகப்பெரும் சிறப்பை கொண்டவர்கள். ஆனாலும் கூட வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒருவர் உமர் அல்லா அவர்களை பார்க்க வருகிறாராம். என்னதுக்கு வர்றாரு, தன்னுடைய மனைவியை பற்றி முறையீடு செய்வதற்கு வருகின்றார். தன்னுடைய மனைவியை பற்றி முறையீடு செய்வதற்காக வருகின்றாராம். வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள ஹோ ஹோன்னு சத்தம் கேட்கிறான். என்ன, உமர்கிட்ட கொண்டாட்டி சத்தம் போட்டு கத்தி கொண்டிருக்கிறான். வந்தவரும் உள்ள வெளியே போயிட்டாராம். உமர் அல்லா அவர்கள் அவரை பார்த்தார்கள், கூப்பிட்டார்கள், ஏப்பா இங்க வாங்க, என்ன விஷயம், ஏன் கொண்டாட்டி பிரச்சனை, அதை முறையீடு தான் உங்கள்ட்ட வந்தேன், பார்த்தா உங்களுக்கு அதை விட பெரிய பிரச்சனை ஆகிடுது. இல்லைச்சா, ஆதிகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், உமர் அல்லாஹ் அவர்களுடைய மனைவி அவர்கள் மீது கடும் கோபம் கொண்டு பேசியதாக அவர் சொல்கின்றார். அப்போது உமர் சொல்கிறார்கள், என் பிள்ளையை சுவந்தவள், என் ஆடைகளை எனக்கு துவைத்து தருபவள், என் பசிக்கு உணவூட்டுபவள், ஏனப்பா நான் பொறுக்கக்கூடாது என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக இப்படி ஒரு சம்பவத்தை சொல்லி, இதை நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஒரு பயான்ல ஒரு ஷேக் சொல்றாரு, ஒரு கணவன் பொண்டாட்டிய பத்தி சொல்றானா, எங்களோட பொண்டாட்டிக்கு அட்வைஸ் பண்ண போனா ஒரே என்ன ஆகும்னு பேசுறா, ஏமா இப்படியே நான் பேசாதுன்னு சொன்னா, உமர்ட பொண்டாட்டியே பேசிக்க நீங்க பெரிய ஆளான்னு கேட்கிறான். உமருடைய மனைவியே என்ன செய்திருக்கிறாள், இப்படி எல்லாம் பேசிருக்கிறாள், நீங்க என்ன பெரிய ஆளான்னு சொல்லி பாத்தீங்களா, இதை ஆதாரம் பிடிச்சி எங்களுக்கு எதிராக பேசுறான். அவர் சொன்னார், இல்லை இது ஒரு பொய்யான சம்பவம், இது வரலாற்றில் ஆதாரபூர்வமாக எந்த விதமான ஒரு ஹதீஸ் நூலிலோ பதிவு செய்யாத பொய் சம்பவத்தையே ஆதாரம் பிடிக்கிறார்கள். தாய்மார்களே கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மதிக்கப்பட வேண்டியவர், அவருக்கு வாயெதிர்த்து பேசக்கூடாது. கணவனுடைய திருப்தியில் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கின்றது. எனவே இந்த சம்பவத்தை மையமாக வைத்து உமர் அவர்களே இப்படி நடந்திருக்கிறார்களான சகோதரர்களே, உமர் ரழியல்லாஹு அன்ஹு மனைவிமார்கள் சஹாபாக்களே உமரை கண்டு பயப்படுவார்கள். புகாரில செய்தியை பார்க்கிறோம், இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள் சுமார் ஒரு வருஷ காலமாக, யோசிப்பாருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, ஒரு வருட காலமாக ஒரு விஷயத்தை உமர் அல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்கணும் என்று நான் நினைப்பேன், ஆனால் உமரை பார்த்தவுடனே எனக்கு அச்சம் வந்து கேட்காம விட்டுருவோம். உமரை பார்த்தவுடனே என்ன, அவருடைய மேனியில் இருந்த அந்த ஹைபத்து வந்து எனக்கு கேட்காம ஆக்கிரும். எவ்வளவு காலம், ஒரு வருஷ காலம். அம்ரு இப்னு மைமூன் என்றவர் சொல்றாரு, சஃப்ல முதல் வரிசையில நான் தொழுகிறது இல்லைன்றாரு, பின் வரிசையில் இரண்டாவது வருஷத்துல தான் இருப்பேன். நான் உமர் தொழுவிச்சா நான் இரண்டாவது திரும்பி இருப்பாரா இல்லையா, அவரை பார்க்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கின்றாரு. சுபஹான் அல்லாஹ், இவ்வளவு ஹைபத்தோடு இருந்த உமர் அல்லாஹ் அவங்களுக்கு பொண்டாட்டி இப்படி ஏசிருப்பாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோடு இருக்கின்றார்கள். இருக்கின்ற நேரத்தில் என்ன செய்றாங்க, உமர் அல்லாஹ் அவங்களும் வராங்க. வந்தா அங்க கொஞ்சம் சத்தமா இருக்கு, அல்லாவின் தூதரே செலவுக்கு சல்லி போதாது, கூட தரணும் அது இது என்ன. அப்ப ஒருவர் அனுமதி கேட்கிறார், யாருன்னு பாருங்கன்னு சொன்னா உமர் என்று சொன்னாங்க. சொன்ன உடனே இருந்த பொம்புடை எல்லாம் இருந்த டிரெஸ் எல்லாம் டக்குனு ரெடி பண்ணி கொஞ்சம் மறைச்சு இருந்துட்டாங்களா. ரசூல் எல்லாம் சிரிக்கிறாங்க, என்ன விஷயம் கேட்கிறாங்க. உமர் பேசி கொண்டிருந்தவங்க, நீ வந்ததோட நிலைமை இப்படி மாறிட்டு, நீ வந்ததோட என்ன நிலைமை இப்படி மாறிட்டு, தங்கள் உள்ளங்களுக்கு என்ன எதிரானவர்களே, என்னைய விட அல்லாட ரசூலையா நீங்க, அல்லாட ரசூலை விட என்னைய நீங்க பயப்படுறீங்களோ என்று கேட்டாங்க சகோதரர்களே. அப்ப அந்த பொம்பளை என்ன மாதிரி சொன்னாங்க, அந்த அவலம் நீங்க லேசா நாடு இல்ல, நீங்க லேசா நாடு இல்ல, நீ கடும் சித்தம் கொண்டவர், அதனால உங்கள்ட்ட அப்படி நடக்க முடியாது. சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து ஓட்டு சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அந்த இறைவன் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன், உமரே இப்னு அல் கத்தாப், கத்தாபுடைய மகனே, எந்த அளவு நீர் வீரமிக்கோம் என்றால், லவ் சலக லவ் லக்யக ஷைத்தானு ஃபி வாதி ஃபி வாதின் சாலிகன், நீங்க ஒரு ரோட்ல நடந்து போறத ஷைத்தான் அந்த ரோட்ல போக மாட்டான், அப்பதான் சொன்னாங்க நபி, அந்த ரோட்ல ஷைத்தான் செய்ய மாட்டான், செல்ல மாட்டான். சகோதரர்களே, இவ்வளவு வீரம் இருந்தாலும் கூட அல்லாவை அஞ்சு நடப்பதில் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த குறையும் செய்யவில்லை. அவருடைய ஆட்சி காலத்தில் ஆட்சி தலைவர்களுக்கு அவர்கள் சொல்வதெல்லாம், இந்த கண்ணியம் இந்த மதிப்பு எங்களுக்கு கிடைத்ததெல்லாம் இந்த இஸ்லாத்தின் மூலமாகத்தான். எனவே அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு நடப்பதின் மூலமாகத்தான் நாம் வெற்றி வாகை சூட முடியும் என்று தங்களுடைய படை தளபதிகளுக்கு எப்போதுமே சொல்லி அனுப்பியவர்களாக இருந்தார்கள். எனவே வரலாற்றில் நாம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சம்பவம். எனவே இது இதோடு நாம் முடித்து விடவில்லை, இன்னும் எத்தனையோ செய்திகள் இருக்கின்றது. எனவே உமர் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அதே போன்று ஏனைய சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அதிகமாக படித்து பயன் பெறுவதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸல்லல்லாஹு வஸல்லம் வ பாரக அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.